இறைவன் கூறல் கேட்போம் அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம் இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம் வருவோம் இறைவன் குரல் கேட்போம் அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம் கலந்து மகிழ்வோம் புதிய உலகம் நாம் காணுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாள் திருப்பலியானது சகோதரர் இம்மானுவேல் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த நல்ல சுகத்திற்கு நன்றியாக இந்த பலியொப்பு கொடுக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து சகாய ஆனந்த் கொடுத்த பணம் விரைவில் கிடைக்கும்படியாகவும், அவர்களுடைய வர்த்தகம் லாரி மூலமாக அவர்கள் தொடங்க இருக்கிற அந்த வர்த்தகம் நல்ல முறையில் நடக்க இறைவன்தாமே இவற்றில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நிவர்த்தி செய்து உழைக்கும் பயனை உண்ணக்கூடிய உயர்ந்த நிலைக்கு அவர்கள் உயர்த்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் அருட்தந்தை ஜெயராஜ் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய சபையிலே சபை தலைவர்களோடு நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் அவர் எதிர்பார்ப்பது போல நல்லதொரு முடிவு கிடைத்து வெளிநாடு சென்று நல்ல பணிகளை இறைவனுக்காய் செய்ய அவருக்கு வீசா கிடைப்பதில் எந்ததொரு பிரச்சனையும் இல்லாமல் இறைவன்தாமே தடை நீக்கும் ஒரு தரணி காக்கும் மன்னனாயிருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த மூன்று குடும்பங்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களுக்காக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, வெளிவேடமற்ற வாழ்க்கை வாழ இந்த கல்வாரி பலியில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உளமாற அழைக்கிறார். ஒளியாய் மிளிரும் இறைவன் நம் உள்ளத்தில் ஒளிர்கிற பொழுது வெளிவேடமற்ற உண்மைத்தன்மையோடு நம்மால் வாழ முடியும். அதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் இறை வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்ல காத்திருக்கிறார். அப்பேற்பட்ட இறைவன் நம்மோடு தங்கி நம்மை ஆசீர்வதிக்கவும், இதனால் நமக்கு இனிய நாளாயமைய இறைவனுடைய கரம் நம்மோடு பயணிக்கும்படியாகவும், வழிகாட்டும் விண்மீனாய் ஒளியாய் நம்மோடு இறைவன் தொடர்ந்து பயணிக்க அருள் வேண்டி இந்த பலியிலே ஜெபிப்போம். இந்த பாடல் வழியாக நம்முடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம்.
எளியோ நெஞ்சம் தனிலே
ஒளியாமிரேவாராய் எளியோ நெஞ்சம் தனிலே
ஒளியாமிரேவாராய் விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்த
விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்த
உம்மில் என்றும் வாழ என்னில் எழுமே இறைவா ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாமிரையே வாரா எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாரா.
எல்லாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை உமது மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களித்ததை விரும்பி ஏற்கவும் செய்வீராக. அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரன்பை உலக நாட்டங்களிலிருந்து விடுவிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மெய்
மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். திருத்துதர் பவுல் தெசலோனிக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 1-3 மற்றும் 14-17 உடைய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்கோ அருளுரைக்கவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுற வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்து நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். உலகு உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளவையும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர்
வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலை உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார். Alleluia, 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 Alleluia. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 23 தொடங்கி 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 1/10 படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூலறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருளாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசெயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டுடைய வார்த்தையை இந்த நாளில் நாம் இணைந்து சிந்திக்கப் போகிறோம். பல விதங்களில் கத்தோலிக்க திருச்சபையில் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிற, சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு, அல்லது கத்தோலிக்க திருச்சபையை குறையாக சொல்லக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த மறையுறையின் வாயிலாக ஒரு சிறு தெளிவை தருவார் என்று நான் நம்புகிறேன். அதனால் இன்றைக்கு மறையுறையினுடைய மைய சிந்தனையாக நடப்பது கூட முகமுடி மனிதர்கள். இன்றைக்கு மனிதர்கள் எப்பேற்பட்ட ஒரு முகமுடியோடு நாம் வாழ்கிறோம் அப்படின்றதையும், குறிப்பாக சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட ஒரு முகமுடிக்குள்ளாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நாம் சிந்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், ரெண்டு மூணு இடத்துல இன்றைக்கி ஆண்டவர் ஐயோ கேடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை வந்துச்சு. அன்றைக்கி வந்து ஆண்டவர் கொராசி நகரே, பெட்சாயிதா நகரே, கப்பர்நாகுமே, உங்களுக்கெல்லாம் ஐயோ கேடு அப்படின்னு சொன்னார். அந்த ஐயோ கேடுவை மட்டும், அந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி ஆண்டவர் வந்தால் ஐயோ கேடு அப்படின்னு யாரை பார்த்து சொல்வார், எதையெல்லாம் பார்த்து சொல்வார் அப்படின்னு சொல்லும் போது, பல காரியங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு காரியத்தை நான் முன்னெடுத்து சொன்னேன். அதான் அன்னைக்கு நம்ம கொண்டாடுகிற புது நன்மை அப்படின்ற நருளடையாளத்தை கொண்டாட்டமாய் மாறி நம்ம எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துகிறோம் அப்படின்றத மையப்படுத்தி ஒரு ஐயோ கேடு அப்படின்ற வார்த்தையை நான் மக்களுக்கு விளக்கமாய் சொன்னேன். பலருக்கும் அது ஒரு புதிய தெளிவையும் அவருடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது என்று அன்றைக்கு நிறைய பேர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அதனால தான் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த செய்தி. அதே போல் இன்றைக்கி ஒரு 3 இடங்களில் ஆண்டவர் ஐயோ கேடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நம்ம விவிலியத்தின் பின்னணியில் நம்ம அப்படி இறை வார்த்தையோடு சேர்ந்து பயணிப்போம். அந்த ஐயோ கேடு நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்றது நமக்கு அப்போது தான் விளக்கமாய் புரியும். ஒரு முறை ஒரு குருவானவர் ஞானின்னு வச்சுக்கோங்களேன், அவர் தன்னுடைய திண்ணையில் உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு வாழைப்பழத்தை உரிக்கிறது, உரிச்சிட்டு அந்த பழத்தை அங்கே தூக்கி போட்டு அந்த தோலை சாப்பிட்றேன். அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வாழைப்பழத்தை எடுக்கிறாரு, பழத்தை உரிச்சு கீழே போட்டுட்டு தோலை சாப்பிட்றேன். இது அப்போ சீடர்கள்லாம் பார்க்குறாங்க, அங்கே இருக்க மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன பெரிய ஞானின்னு நினச்சிட்டு இருக்கா இந்த ஆள் இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லோரும் பழத்தை தான் சாப்பிடுவாங்க அதில் தான் சத்து இருக்குது, அவர் அந்த பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன சொல், அந்த பழத்தை வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டிகள் பக்கத்தில் நிற்கிது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் சாப்பிடுதுங்க, இவர் வந்து ஆடு திங்க வேண்டியதை மாடு திங்க வேண்டியது இவர் திங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிடமே கேட்டாங்க, என்ன குருவே முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்ணுறீங்க, நீ எவ்வளோ பெரிய ஞானி, நீ அப்படி செய்யலாமா, பழத்தை தான் சாப்பிடணும், பழத்தை தூக்கி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஞானி சொன்னாரா, ஆமாம் நான் செய்கிறது முட்டாள்தனம் தான் ஒத்துக்கிறேன், நான் செய்கிறது முட்டாள்தனம் அப்படின்னா நீங்கள் செய்கிறது நல்ல காரியமா, நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அருளுரை சொல்கிறேன், நான் சொல்கிற அந்த அருளுரையில் இருக்கிற கதையை தான் கேட்குறீங்களே ஒளிய கருத்தை உள்வாங்க மாட்டேன்றீங்களே, உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அன்புரை மக்களே, இந்த ஒரு சின்ன ஒரு கதையோடு நாம் இந்த உரை வார்த்தையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞர்களே, பரிசேயர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறார்னா, நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் 1/10 படைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையில் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம், 1/10 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த வார்த்தையை வச்சு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபை அதை அழுத்தி சொல்கிறதே இல்லை, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மக்களுக்கு சொல்லித்தான் நம்ம அவங்கள்டந்து திருச்சபையினுடைய பங்களிப்பை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி பல சபைகள், கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போன எல்லா சபைகள் அப்படி தான் சொல்ல முடியும், எக்ஸப்ட் கேத்தலிக் சர்ச், ஆல் த சர்ச்சஸ், அவர்கள் எல்லாம் வாழ்வதே மலாக்கி புத்தகத்தில் இருக்கிற அந்த 3வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் தான். மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் மாத்திரம் பைபிளில் இல்லைன்னா அடித்து சொல்கிற இன்றைக்கி நிறைய சபைகள் செத்துருக்கும், இருந்திருக்காது, சபையே இருந்திருக்காது. அதில் என்ன ஃபாதர் பெருசாக சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படின்றக்காண்டி நான் முழுசாக உங்களுக்கு 8-10 அதை முழு வசனத்தையும் வாசிக்கிறேன். மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள், எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுவீர்கள். நீங்கள் தர வேண்டிய 1/10 காணிக்கையிலும் தான். நீங்களும் உங்கள் இனத்தார் அனைவரும் என்னை கொள்ளையடித்தால் சாபத்திற்கு உள்ளாவீர்கள். என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 1/10 முழுவதையும் கொண்டு வந்து இங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குவேன் அப்படின்னு சொல்றார். அதை ஆசி வழங்குவேன் இல்லையா பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது போல் அந்த வசனம் முடியும். மேலே உள்ள பகுதி கீழே உள்ள பகுதியெல்லாம் விட்டுருவாங்க நம்ம வாழ்க்கை. இன்றைக்கி சபையார்களை தூக்கி பிடிக்கக்கூடிய, தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு வசனம். கத்தோலிக்க திருச்சபையை தாங்கி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில இறைவார்த்தைகள் இருக்குது. என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய வசனத்தை நான் சொல்வேன், உயிர் வாழ்கையில நம்பிக்கை கொள்கிறவன் இறப்பிலும் வாழ்வான். அந்த வார்த்தையை நம்பி தான் நானும் சாமியாருக்கு வந்தேன், அது என்னை தாங்கி பிடிக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய குறுத்து வாழ்க்கையுடைய மோட்டோவா என்னை தாங்கி பிடிக்கிற ஒரு வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணி செய்வதில் மகிழ்ச்சி அடை அப்படின்றதான் என்னுடைய மோட்டோவாக எடுத்தேன், அதான் என்னை தாங்குது. இன்றைக்கி சபைகள் 1008 பேர்களை வச்சுருந்தாலும் ஒட்டு மொத்தமாக அவங்கள தாங்கி நிற்கிற பேசுமட்டை எது அப்படின்னா, மலாக்கி 3:10 தாங்க தாங்கிக்கிட்டு நிற்கிது. 1/10 உங்களுடைய காணிக்கையில் நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை செலுத்தலாம் அவங்களுக்கு சாபம் வரும்ன்ற வார்த்தையை திருப்பி 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 மக்கள்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்குறாங்க. இதை வந்து நம்ம குறையா சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களுடைய வளர்ப்பு அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறையா பேருக்கு கத்தோலிக்க சர்ச் மேலே ஏகப்பட்ட கோபம் இருக்குது. ஒரு சில கோபங்கள் நியாயமான கோபங்கள், பல கோபங்கள் நியாயமற்ற கோபங்கள், ஒரு சில கோபங்கள் அறவுறையான கோபங்களாக இருக்குது. என்ன திருவள்ளி மாடு வந்து ஒரு மாதிரி மோனோட்டானஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லத்தான் செய்கிறாங்க. சாமி அருள் பணியாளர்கள் எங்களை வந்து நல்ல முறையாக நடத்துறதில்ல, எங்களுடைய தேவைக்கு வந்து எங்களை சரியான நேரத்தில் எங்களை சந்திக்கிறதில்ல, ஆனால் சபக்காரங்க வந்து எங்களை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே இறைவார்த்தை வந்து எங்களுக்கு சரியாக பகிர்ந்து கொடுக்கப்படுறதில்லை அப்படின்னா ஏகப்பட்ட குறைபாடுகள். நீங்கள் வந்து புனிதர்களை தூக்கி பிடிக்கிறீங்க, திருவருட்சாதனங்கள் தான் முக்கியம்னா சொல்கிறீங்க. இதெல்லாம் அவங்க சொல்கிற காரணங்கள். கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து இன்றைக்கி விலகி போகிறவங்க இப்போ உள்ளே உட்காந்துக்கிட்டே ஒரு சில பேருக்கு இதெல்லாம் நெருடலாக இருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம், இதுதாங்க எங்கள் பாரம்பரியம். கத்தோலிக்க திருச்சபை எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குதோ, நாங்கள் என்ன கற்றுருக்குறோமோ, 2000 வருஷம் பாரம்பரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறோம். புதுசாக உன்னை திருச்சிலாம் நாங்கள் சொல்ல முடியாது, உருவாக்கவும் முடியாது. அதற்கான வழிகள் அதிகமாக இங்கே இல்லை. எனக்குடைய வேதனை என்னன்னா, இவ்வளவு காரணம் சொல்லிட்டு நீங்க வெளியில போறாங்கல்ல, அல்லது வெளியில போறாலும் போகிறா போ என்னது வெளியில போகலாம்னு யோசிக்கிறாங்க இல்லையா, அட போற இடம் நல்ல இடமா இருந்தால் நாங்கள் அதை பற்றி ஒன்றும் பேச போகிறது இல்லைங்க, அது அதை விட மோசமாக இருக்குது, அதான் பிரச்சனையே. எங்கே இப்போ எங்கள்கிட்ட கோவிச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, கத்தோலிக்க திருச்சபையில் இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா, இல்லை போகலான்ற மனநிலையில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க போகிறவங்க நல்ல இடத்துல போய் சேர்ந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்மகிட்ட தான் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அங்கேயாவது நல்லா இருக்காங்களே அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அங்கே போய் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அது எதுக்காண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கு வாழ்பவர்கள் இந்த மலாக்கி 3:10 வச்சு தான் வாழ்கிறாங்க. நீங்கள் சபைக்கு போங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் பெரும்பாலும் நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து சபைக்கு போகிறவங்கள, நான் 3 வருஷம் சின்ன சாமியாராக இருந்திருக்கிறேன், இந்த கடந்த 6 வருஷம் 7 வருஷம் குருவானவரில் நான் எல்லா நிறைய இடங்களுக்கு பிரசங்கங்களுக்கு போயிருக்கேன், சபைக்கு போகாதுன்னு யாருமே சொல்லுமா, போய் பாரு, போனால் தான் தெரியும் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சபைக்கு போங்க. போயிட்டு ஒரு 3 மாதம் காணிக்க போடாமையே நீங்கள் இந்த சபைக்கு போங்க, காணிக்கையே போடாதீங்க. இங்கே போடுறீங்க பார்த்தீங்களா 10 ரூபா 5 ரூபா, தயவு செஞ்சு குத்தி காமிக்க நினைக்க வேணாம், இங்கே நம்ம போடுறோம் பார்த்தீங்களா 10 ரூபா 5 ரூபா, நமக்கு போதும், நம்ம மக்களை கொடுக்குறது தாராளமாக, நமக்கு கடவுள் எங்களை நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 10 ரூபா 5 ரூபா கொடுக்குறீங்க இல்லையா, இதே 10 ரூபா 5 ரூபாய் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மாதம் நீங்கள் அந்த சபையில் போய் போடுங்க, 4வது மாதம் சபையை விட்டு நீ போடான்னு உன்னை சொல்லாமே போக வச்சிருவான். ஒருவேளை உங்களை மாதிரியே எல்லாரும் 10 ரூபா 5 ரூபா கணக்கிலேயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே, அடிச்சு சொல்கிறேன், 6 மாதத்தில் சபையவே மூடிடுவாங்க, அவங்களால நடத்த முடியாது. உங்கள்ட இருக்கிற பணத்தை வச்சு தாங்க அவங்க சபையவே நடத்துகிறாங்க, சபையவே நடத்து. எனக்கு தெரிஞ்சு என் கண் பார்வைக்கு என் திருச்சபையிலிருந்து பிரிந்து போன மக்கள், அல்லது என் சபை எனக்கு தெரிந்து நண்பர்களாக இருக்க ஒரு சபை சபைகளை ஆரம்பித்தாங்க. சபை ஆரம்பிக்கிற போர் நடைபயணமாய் போனார், சிறிது காலத்தில் அவர் 2 சக்கர வாகனம் வாங்கினார், 4 சக்கர வாகனம் வாங்கினார். இன்றைக்கி நிலைமை எங்கே போயிடுச்சு தெரியுமா, பாஸ்டர் பேரை சொல்ல வரும்ல, ஒரு பாஸ்டரு நான் பணி செய்வதற்கு எனக்கு போக வர கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நான் ஃப்ளைட்டு வாங்கணும்னு கேட்டு அப்ளை பண்ணுறாரு, அதுக்கும் காசு கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அது ஆண்டவர் மீது கட்டப்பட்ட திருச்சபை இல்லை, பணத்தின் மீது கட்டப்பட்ட திருச்சபை. அதை நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், போங்க வேணான்னு சொல்ல, போய் முட்டி மோதி அனுபவப்பட்டு திரும்பி வருவீங்க. ஏங்க 2000 வருஷம் பாரம்பரிய திருச்சபைங்க இது, இந்த 2000 வருஷம் பாரம்பரியமான இந்த திருச்சபையில் 1/10 அப்படின்னா இன்றைக்கி திருச்சபை கட்டாயம் நிலைத்து நின்றுருக்காது, அது பணமையப்பட்ட திருச்சபையாக மாறி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம எல்லாருமே திருத்தந்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம், ஏன்னா அவர் கடவுளின் மகன் அப்படின்றது நமக்கு திருச்சபை சொல்லி கொடுத்துருக்க நம்பிக்கை. அதுக்கேற்றாப்புல அவங்க இன்றைக்கி வர நடந்துக்கிறாங்க, அதுலேருந்து மாறி ஒருவர் நடக்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற இந்த தக்கடா புக்கடா சபைகள், அங்கே நகன புத்தி சில மாதிரி முளைத்து வந்திருக்கிற சபைகள் எல்லாமே ஒரு அதிகபட்சமான ஒரு 30 வருஷம் பாரம்பரியங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஒரு 25 வருஷம் பாரம்பரியம். இப்போ இந்த சபையை தொடங்கி இருக்கிற, அல்லது இன்றைக்கி நீங்கள் சபைக்கு போகிறீங்க இல்லையா, என்ன பேர், என்னது பரலோக ராஜ்ய சபை, இறுதிகால சபை, என்ன சபை, எல்லாத்துக்கும் நீ பேர் வை, எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க. இந்த சபைகள் எல்லாம் இப்போ நடத்துகிற பாஸ்ட் செத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது அவருக்கு நாளைக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அடிச்சுக்கிட்டு நாறுவாங்க பாருங்கள், அடித்து சண்டை போட்டு முடிய பிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அப்போ யார் அசிங்கப்படுவா தெரியுமா, கிறிஸ்தவம் அசிங்கப்படும். கிறிஸ்தவம் அவங்களுக்கு எது கத்தோலிக்க திருச்சபைன்னு தெரியாது, எது இறுதிகால சபைன்னு தெரியாது, எது வந்து பெரின்ப சபைன்னு தெரியாது, எது பெந்தகோஸ்ன்னு தெரியாது, எது எது சிஎஸ்சின்னு தெரியாது. கிறிஸ்தவ சாமியாக இருக்க சிறு கிறிஸ்தவத்துக்குள்ள சண்டை இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. யான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 1/10 படைக்கிறீர்கள், 1/10 படைக்குன்னு சொல்லி கடவுள் ஒருபோதும் நம்மளை அழுத்திலாம் சொல்லவே இல்லை. மலாக்கி புத்தகத்தில் ஒரே ஒரு இடத்துல தாங்க 1/10 பற்றி பேசியிருக்கிறாரு, ஆனால் எத்தனை இடத்துல அன்பை பற்றி பேசியிருக்கார், எத்தனை இடத்துல இரக்கத்தை பற்றி பேசியிருக்கார், எத்தனை இடத்துல பகிர்வை பற்றி பேசியிருக்கார், அதை பற்றிலாம் நமக்கு இங்கே பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அப்போது நம்ம மக்கள் கட்டாயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒரு சில குறைபாடுகளை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போய் இங்கே வார்த்தைக்கு பஞ்சம் இருக்குது, அங்கே வாக்கியா நிறைய வார்த்தை தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, அள்ளி குடிக்கலாம் நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, வேணான்னு சொல்லலை. கொஞ்சம் ஆழமாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய பணத்தில் தாங்க அந்த சபையே நடக்குது. ஒரு போ நீங்கள் சபையில் போய் நீங்கள் வேண்டுறீங்க பார்த்தீங்களா, அதனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். இங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். அதனால் நீங்கள் பத்தில் ஒரு பாங்கம் கொடுத்து யாரோ ஒருத்தர் பணக்காரர் ஆக்கிறதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு திருச்சபை விட்டு குறை சொல்லி வெளியில் போகணும் அப்படின்றது என்னுடைய ஆதங்கம். இந்த வார்த்தையை படிக்கும் போது என் மனசில் பட்டுச்சு, பத்தில் ஒரு பங்கு என்பது கடவுள் கேட்பதனுடைய நோக்கம் என்பது வேறு, இன்னைக்கு இவர்களெல்லாம் கேட்பதனுடைய நோக்கம் என்பது வேறு. பத்தில் ஒரு பங்கு கொடுத்தா கோயிலுக்கு இல்லாதவங்க, இயலாதவங்க, முடியாதவங்க வருவாங்க. அது கோயிலில் இருக்குதுன்னா அங்கே இருக்கிற குருமார் அதை கட்டாயம் பகிர்ந்து கொடுப்பார். அப்படின்றதுக்காண்டி தான் பத்தில் ஒரு பங்கு கொடுங்க. இல்லாதவர்கள் இல்லை என்கிற நிலை உருவாக வேண்டும் இவ்வுலகில் என்பதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டுச்சேன். ஒளிய அல்லது மக்கள் வந்து கூடக்கூடிய அந்த ஆலயங்களை சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதற்காக பல நிலைகளில் ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதைய அந்த பணத்தை இன்னைக்கு வந்து பத்தில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி மக்களிடமிருந்து சுரண்டி பிழைக்கக்கூடிய புதிய பாஸ்டர்கள் கையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இதை யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, என்ன ஃபாதர் இவ்வளோ தூரம் நீங்கள் குறையாக சொல்கிறீங்க, அப்போ நாம் எல்லோரும் நல்லா இருக்கிறோமா அப்படின்னா நம்மகிட்டையும் இருக்கத்தாங்க செய்து, நம்மகிட்டையும் ஒரு சில குறைகள் இருக்குது. அது என்னென்ன குறைகள் அப்படின்றதையும் நாம் கட்டாயம் இன்னைக்கு சிந்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரியமான மக்களே, ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, என்ன சொல்கிறாரு, நீங்கள் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள், திருச்சட்டத்தின் முக்கிய போதனையாக இருக்கிற நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றை விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு அழுத்தமாக சொல்கிறார். வெளிவேடத்தனமான வெளிப்புறத்தில் தூய்மையாக இருக்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறார். நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், நீங்களும் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியடையாளமான காரியங்களுக்கு நாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து பத்தில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி சபையார்கள் பண்ணுகிற தவறுகளை அவர்கள் வைக்கிற கன்னி வலையில் நாம் எப்படி மாட்டிக்கிறோம் சொன்னோம் இல்லையா. திருச்சபைக்குள்ளேயும் ஒரு சில காரியங்களை நம்ம சரி செய்ய வேண்டியிருக்கு. ஒரே ஒரு காரியம், அன்றைக்கு ஒரு முறை புதுநன்மை பற்றி நம்ம பேசினோம், 11/7/2022 செவ்வாய்க்கிழமை அன்று ஐயோ கேடு என்கிற வார்த்தையை வச்சு. இன்னைக்கு மீண்டுமாக இந்த ஐயோ கேடு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டி இருக்குது. என்னென்னா, இன்னைக்கு திருவிழாக்கள் நாம் கொண்டாடுறோம் இல்லையா, திருவிழாக்கள் கொண்டாடுகிற பொழுது எவ்வளோ தூரம் வெளிவேடத்தனமான காரியங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஊரில் திருவிழா கொண்டாடுகிற பொழுது, பங்குகளில் திருவிழா கொண்டாடுகிற பொழுது பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த திருவிழாவில் இருந்து தான் ஆரம்பிக்கும். பார்த்துக்கோங்க, ஒரு திருவிழா கொண்டாடுகிற பொழுது எது முக்கியத்துவம் பெற வேணுமோ அது முக்கியத்துவம் பெறாது. யார் முன்னுரை வாசிக்கிறது, எங்கள் குடும்பமா உங்கள் குடும்பமா, யார் வந்து முதல் வாசம் வாசிக்கிறது, யார் மங்களாரத்தை எடுக்கிறது, யார் காரைக்கு எடுக்கிறது, அப்படியெல்லாம் முடிச்சுட்டு யார் சிறுவத்தை முதல்ல தொட்டு தூக்குறது, சப்பரத்தை யார் வந்து இழுக்கிறது, முதல் முதல்ல மாதாவுக்கோ அல்லது அந்த சப்பரத்தில் இருக்கிற சாமிக்கு யார் மாலை போடுறது, வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டுக்கு யார் துண்டு போடுறது, இதெல்லாம் நாம் பிரச்சனையாக கொண்டு வரோம். இதுவாங்க முக்கியம் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அப்படியெல்லாம் நம்ம முடிச்சு கிடிச்சு வரும் போது எந்த தெருவழியாக சப்பரம் போகணும், எந்த தெருவில் சப்பரம் போகக்கூடாது, இப்படி கடவுளை சந்தி சிரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொண்டாட்டங்கள் என்கிற பெயரில் நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம். திருப்பள்ளிக்கு சென்று குடும்பமாக இருந்து பங்கு சமூகமாக இணைந்து ஆண்டு முழுவதும் காத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நன்றியின் விழாவாகத்தான் திருவிழாக்கள் இருக்க வேண்டுமே ஒழிய அது பிரிவினைக்குரிய ஒரு காரியமாக இன்னைக்கு திருவிழா மாறிக்கொண்டிருக்கிறது. நிறைய பங்கு சாமியார்களுக்கு தலைவலி திருவிழால தாங்க ஆரம்பிக்கிறது. ஆனா சின்ன சாமியார் இருக்கும் போது ஃபாதர் சொல்ல இருந்திருக்கிறேன் இல்லையா, அப்போ வந்து இந்த திருவிழா வரும்போது ஃபாதர் சொல்லுவார், எல்லா லிட்டர்ஜி நவநாள் புறம் நம்ம சொல்லுவார், திருவிழா வரும்போது விட்டுருவார், தம்பி நீ யாருக்கும் வாசகம் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து பார்த்து கொடுப்பார். இந்த குடும்பமா, இன்னும் சொல்ல போனால் இந்த ஜாதிக்காரங்களா, கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ இவங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் இவங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் இவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க வந்து ஊருக்கு முக்கியமானவரா, கோயிலுக்கு முக்கியமானவரா, இவர் மல்லுக்கு வருவாரா, சண்டைக்கு வந்து நிற்பாரா, பார்த்து 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 ஒவ்வொரு காரியங்களையும் ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படின்னா இது என்ன மனநிலையில் நாம் திருவிழா கொண்டாடுறோம். ஒரு பங்கு பணியாளருக்கு இதுவா பணி, இதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுக்கறதா, கொடுக்கலாம். யாருக்கு ஆலயத்தில் ஈடுபாடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் பங்கு சாமியார் இருக்கிற ஒழிய, யாரெல்லாம் இடைஞ்சல் பண்ணுவாங்களோ அவர்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து இந்த திருவிழா நாட்களில் கொடுத்து அவங்கள ஊருக்கு முன்னாடி பெருமைப்படுத்த வேண்டிய ஒரு சூழல், கட்டாய சூழ்நிலையில் இன்றைக்கு நிர்பந்தமான நிலையில் திருவிழாக்கள் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுவார், உங்களுடைய திருவிழாக்களை அருவருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நாம தாங்க வெளியிலலாம் சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி சுத்தப்படுத்துக்கிறோம், உள்ளூர் ஒரு மாற்றம் இல்லை அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு மூன்று காரியங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார். என்னது, திருச்சட்டத்தின் முக்கிய போதனையாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை இது மூணும் அவசியம் அப்படின்றத சொல்றார். மத்திய நச்சதி 5:6 ஆண்டவர் அதே பகுதியை தான் மலைப்பொழிவுல சொல்லுவாரு, நீதியை நிலைநாட்டு வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவை பெறுவீர்கள். அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நீதியின் பொருட்டு வாழ்வதற்கான முக்கியத்துவத்தை கொடுங்க, வெளிவேட வேணாம். அதே போல 5:7 சொல்லுவார், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் இரக்கம் பெறுவர். இரக்கத்தை பெறுவதுதான் நம்முடைய நோக்கம், வெளிவேடம் அல்ல அப்படின்றத சொல்லி கொடுக்கிறார். 3வதாக யோவான் 11:25, என்னிட நம்பிக்கை கொள்கிறவர் இரப்பினும் வாழ்வார் அப்படின்ற ஒரு செய்தியை, நம்பிக்கையை நீங்கள் மக்களிடம் கொடுங்க. இப்படி நீதியோடு இரக்கத்தோடு நம்பிக்கையை நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நவநாள்கள் திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது. நீங்க நவநாள்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒவ்வொரு குருவானவருமே நவநாள் அப்போ அந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு உட்காந்து மண்டையை தேய்ச்சி தேய்ச்சி பார்ப்பாங்க. அவன் ஒவ்வொரு வார்த்தையை எப்படி கோர்க்கிறது, மைய சிந்தனையை அதை கொடுக்கறது, இந்த மக்களை இந்த 10 நாளை எப்படி நம்ம கட்டுக்குள்ள வச்சு ஒரு சிந்தை தெளிவை, ஒரு இறை வழியில நடக்கிறதுக்கான ஒரு பாதை எப்படி காமிக்கிறது அப்படின்னு சிரத்தெடுத்து யோசித்து அந்தந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய துறை சார்ந்த குருக்களை பெரியவர்கள்லாம் அழைச்சி அதை குறித்த ஒரு மறையுறையெல்லாம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணி நாம் செய்கிற அந்த திருவிழாவில் அதனுடைய கல்மினேஷன் எங்கே வந்து நிற்கும், திருவிழா அன்றைக்கி தெரியும். யார் முகவாசம் வாசிக்கிறது, யார் மீண்டுமாய் மங்கள வார்த்தை மங்கள ஆரத்தி எடுக்கிறது, யார் வந்து துண்டு போத்துறது. அப்படின்னா இந்த 9 நாள் நம்ம நவநாள் கொண்டனுடைய ஒரு நிறைவை வந்து நம்ம 10வது நாள் நம்மளால் பார்க்க முடியாமல் போகுதே அப்படின்னா, நாம் வெளிப்புறமாக சுத்தமாக வச்சுருக்குறோம், உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் சரியாக நம்ம போகலை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பருகும்போது கொசு வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் அப்படின்றதையும் ஆண்டவர் எனக்கு நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறார். அப்போது உண்மையிலேயே ஆண்டவர் இன்றைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம், ஒரு விழாவை கொண்டாடுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற கேடு நம்மை அணுகாதபடி நிறைவோடு கொண்டாடணும் அப்படின்னா பல காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் திருவிழாக்கள்லாம் கொண்டாடும் போது சரி ஊரில் பார்க்குறோம் இல்லையா, நவநாள் அப்படின்றது வந்து 10 நாள் நவநாள், 9 நாள் நவநாள் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாரும் தான் வரணும். ஆனால் பங்குகளில் பார்க்குறோம் எந்த மண்டகப்படி கொண்டாடுறாங்களோ அவங்க குடும்பம் மாத்திரம்தான் வரும் கோயிலுக்கு, அவங்க மண்டகப்படி வரனைக்கு வருவாங்க, மற்ற நாள் அவங்க கோயிலுக்கே வர்றதில்லை. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். திருவிழாவினுடைய மையம் என்ன அப்படின்னா, மனநிலையில் ஒரு மாற்றம், மனநிலையில் ஒரு மாற்றம் வேணும். திருவிழா அப்பையாவது நல்ல பாவசங்கத்தினை நாம் செய்யணும். உறவுகளுக்குள்ளே ஒரு பிரிதல், ஒரு புரிதல் இல்லாமல் பிரிதல் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த உறவுகளெல்லாம் சீரமைக்கணும். அதுக்காக நம்ம திருவிழா கொண்டாடுறோம். எல்லாவற்றையும் கடந்து அதை நன்றியின் விழாவாக நாம் கொண்டாடணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய மேலான ஒரு தேடல். அதுதான் திருச்சபையினுடைய ஒரு நோக்கம், திருவிழாக்களை கொண்டாடுவது. அதனால தான் நம்ம வந்து திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது அந்த நாளில் தான் வைக்கணும் அவசியம் இல்லை, மக்கள் எல்லாரும் வரணும். அதற்கு ஒரு நல்ல நாளை பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன சொல்றது, அருளானந்தர் கோயிலா இருக்குது. அப்போனா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அவங்க திருவிழா கொண்டாடணும். பிப்ரவரி 4 தான் கொண்டாடணும்னு நம்ம அழுத்தி சொல்றது இல்லை. ஏன், எல்லாரும் வரணும், எல்லாரும் பங்கெடுக்கணும், எல்லா மக்களுக்கும் அது பயன்படணும், அது உறவு கொண்டாட்டமா உறவு கூடுகையாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த வாரத்தில் ஒரு சனி ஞாயிறு வச்சுக்கிறோம். அல்லது அந்த ஊர்லேயே அவங்களா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணா கூட நம்ம ஏத்துக்கிறோம். சரி, எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம். இவ்வளவு காரியம் நோக்கம் இது வெளிப்படையா வந்தமா வேட்டை போட்டமா திருவிழா கொண்டாடுறமா அப்படின்னு இருக்கக்கூடாது. அதையும் கடந்து உள்ளூர ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட பெருவாரியாக கேட்கிறார், மீண்டும் மீண்டுமாக சொல்கிறார். மறைநூல் அறிஞரே பரிசேர், ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குறீர்கள், ஆனால் உட்புறத்தையோ கொல்லை பொருளாலும் தன்னல விருப்பங்களாலும் நிரப்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அடுத்தடுத்து நமக்கு இன்னைக்கு ஒரு கண்டிஷனான வார்த்தையே, ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஒரு சாபமான வார்த்தை சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு தகப்பனாய் ஒரு போதகராய் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு 3 பார்வையில் நாம் இந்த இறைவார்த்தை பகிர்வில் நம்ம பங்கெடுத்திருக்கிறோம். முதல் காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு தேவையான ஒன்றை விட்டுவிட்டு தேவையற்றதை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்றதன் அடிப்படையில் இந்த 10ல் ஒரு பங்கில் எவ்வளோ தூரம் நாம் புரிதலற்ற நிலையில் இருக்கிறோம் அப்படின்றதையும், ஆண்டவர் இன்றைக்கு அறிவிருக்கக்கூடிய ஒரு காரியமாக நாம் கொண்டாடுகிற திருவிழாக்கள் இருக்கிற குளறுபடிகளையும் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியதாக நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது புது புது வெளிச்சங்களை அவர் தந்து கொண்டே இருக்கிறார். இதே பகுதிக்கு வேற மாதிரி நம்ம வந்து விளக்கம் கொடுக்க முடியும், ஆனால் எனக்கு இந்த பகுதி இன்றைக்கு எனக்கு மனதை தொட்டதாக இருந்தது. பாத்திரங்களை கழுவுறதும் வெளிப்புறத்தில் தூய்மையாக இருக்கிறதும், ஆனால் உள்ளூர ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதனால் யாருக்கு என்ன பலன் அப்படின்றது அந்த நாளில் யோசிக்க ஆரம்பித்தார். யோசிக்க ஆரம்பிப்பதற்கான வழி ஆண்டவர் நமக்கும் கொடுத்துருக்கிறார். மொத்தமாக சொல்லப்போனால் ஒரு முகமுடி மனிதராக நம்ம வாழ வேண்டும் அப்படின்றது அவசியமே இல்லை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாம உள்ள வேண்டும், அதற்கு நல்ல இறை அருள் வேண்டும் அப்படின்றத இந்த நாள் திருப்பலியில் நாம் தொடர்ந்து இணைந்து இறைவனுடைய அருள் வேண்டி மன்றாடுவோம், ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பார். ஆமென்.
உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தே. என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறே.
என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக பலி எல்லாமே இறைவனுக்கு ஏற்றதாக முடிஞ்சுவியுங்கள்.
ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திருகவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மானோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
தூயவ 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவ, விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே முதாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலைகளுக்கு கொடுத்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக. எனக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்விடமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை கரமேந்தி தம் சிலைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கின்ற உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே நீ வருமளவும் உமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேத ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாள் பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்கும் ஒத்துரும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர், இந்த நாள் பலியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற கருத்துக்கள் தந்து மன்றாடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். அவர்கள் தேவைகளை நீர்தாமே அறிந்திருக்கிறேன். அவருடைய எண்ணங்களை இயக்கங்களை அறிந்திருக்கிற நீர் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருளும் என்றாடுகிறோம்.